ஹானரபிள் எஸ் வீரேந்திரன்.
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய இரண்டு முக்கியமான சட்ட மூலங்கள் தொடர்பான விடயத்திலே பேச கிடைத்த வாய்ப்புக்காக நன்றிகள். முதலாவதாக சுகததாச விளையாட்டு அரங்கு தொடர்பான சட்ட மூலம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பான கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்படுகின்றன. உண்மையிலே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியிலே விளையாட்டுத்துறை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே அந்த விளையாட்டுத்துறையை நாங்கள் கிராம மட்டங்களில் இருந்து படிப்படியாக பிரதேச மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம், அதை தாண்டி நாங்கள் சர்வதேச மட்டம் வரை எங்களுடைய விளையாட்டுத்துறையை நாங்கள் வளர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே சுகததாச விளையாட்டரங்கு, உண்மையிலே மறைந்த முன்னாள் ஜனாதிபதி மதிப்புக்குரிய திரு ஆர் பிரேமதாஸ் அவர்களுடைய முயற்சியினால் அதை மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு விளையாட்டரங்கு. உண்மையிலே இப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சு கூறுவது போல அதை இன்னும் வளர்ப்பதற்காக கிட்டத்தட்ட 500 மெய்வல்லுநர்கள் தங்கக்கூடிய இடவசதிகளை ஒழுங்குபடுத்தி கிட்டத்தட்ட 40,000 பேர் இருந்து பார்க்கக்கூடிய விளையாட்டு அதாவது அரங்கு, அந்த விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறுகின்ற இந்த சூழலிலே உண்மையிலே இன்று நாங்கள் இவ்வாறான ஒரு அபிவிருத்தியை மேற்கொள்ளுகின்ற இந்த சூழலிலே குறிப்பாக கிராம மட்டங்களிலே, கிராம மட்டங்களில் இருந்து நாங்கள் விளையாட்டுத்துறையை வளர்த்தெடுத்து வர வேண்டிய ஒரு முக்கியமான நிலையிலே இருக்கின்றோம். குறிப்பாக இன்று கிராமங்களை எடுத்து பார்க்கும் பொழுது கிராமங்களிலே இருக்கின்றதான இளைஞர்கள், சிறுவர்கள் விளையாடுவதற்கான சரியான வசதிகளோடு கூடிய கிராம விளையாட்டு மைதானங்கள் அநேகமான கிராமங்களிலே இல்லை. குறிப்பாக வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால், வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு தெரியும், இந்த 3 தசாப்தத்துக்கு மேல் நடந்த யுத்தத்திலே மிக கூடுதலாக கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட பகுதிகள் கிராமங்களை உள்ளடக்கியிருந்த பகுதிகள். அந்த பகுதிகளில் இருந்ததான மைதானங்கள் பாடசாலையை மையப்படுத்திய மைதானங்களாக இருக்கலாம், பாடசாலைக்கு அப்பாற்பட்ட மைதானங்களாக இருக்கலாம், அந்த மைதானங்கள் மிகவும் மோசமான முறையிலே பாவனைக்கு உகந்த தன்மையிலே இல்லாத வகையிலே அந்த மைதானங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த மைதானங்களை புனரமைப்பதற்கு பாடசாலை மைதானங்கள், பாடசாலைக்கு அப்பாற்பட்ட பொது மைதானங்கள், இந்த மைதானங்களை புனரமைப்பதற்கான வேலை திட்டங்கள் கடந்த அரசு காலத்தில் கூட சரியான முறையிலே வடகிழக்கிலே கிராமங்களை நோக்கி முன்னெடுக்கப்பட்டதாக கூற முடியாது. வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம் என்று சொல்லப்பட்டது. அபிவிருத்தி சார் வேலை திட்டங்கள், வீதிகளை போடுவது, பாலங்களை போடுவதான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அது கிராமங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை முடிந்த அளவாவது, ஓரளவாவது மேல்நிலைக்கு கொண்டு வருகின்ற முயற்சியிலே இறங்கியதாக சொல்ல முடியாது. ஆகவே 2015 ஜனவரி 8ஆம் தேதி இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வருவதிலே எமது வடகிழக்கு மக்கள், சிறுபான் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் மிகவும் கூடுதலான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். கிராமம் தொட்டு பட்டி தொட்டு அனைவரும் இந்த ஆட்சியிலே மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் 15-16 கடந்து இப்பொழுது 3வது இடத்தை நோக்கி போகின்ற இந்த சூழலிலே எமது பகுதிகளில் இருக்கின்ற அநேகமான கிராம மட்டங்களில் இருக்கின்ற மைதானங்கள் பெருமளவு கிட்டத்தட்ட 180% மைதானங்கள் எந்த விதமான புனரமைப்புகளும் இல்லாமல், சில மைதானங்கள் பச்சை காடுகளாக 100% பாவனைக்கு உட்படுத்தப்படாத மைதானங்களாக இருக்கின்றன. ஆகவே இந்த அடிப்படையிலே இன்று இந்த உயரிய சபையிலே எங்களுடைய விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். அவர் எமது மாவட்டத்துக்கு அடிக்கடி விஜயம் பண்ணின ஒரு அமைச்சர். அவருக்கு எமது மாவட்டம், எமது மாகாணத்தை பற்றி நன்கு அறிந்தவர். ஆனால் இன்று வெறுகள் தொடங்க துறநிலாவினரை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிராமங்களை அண்டிய பகுதிகள், குறிப்பாக மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டால் படுவாங்கரை பகுதிகளிலே இருக்கின்ற மைதானங்களிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஓரிரு மைதானம் கூட புனரமைக்கப்படாமல் இருக்கின்றன. கிட்டத்தட்ட படுவாங்கரை என்பது மட்டக்களப்பிலே 100% கிராமங்களை கொண்ட பகுதி. ஆனால் மைதான வசதிகள் இல்லாமல் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள் முடிந்த அளவு தங்களுடைய திறமைகளை கோட்ட மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்டம் என தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி தேசிய மட்டத்தில் கூட அவர்கள் இன்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே மைதானம் இல்லாமல், சரியான பயிற்சியாளர்கள் இல்லாமல், சரியான அடிப்படை வசதிகள் இல்லாமல், பௌதிக வளங்கள் இல்லாமல் இருக்கின்ற வளத்தை வைத்து கொண்டு குறிப்பாக இந்த கிராமப்புறங்களிலே இருக்கின்றதான பாடசாலை சிறுவர்கள், அந்த பகுதியினுடைய இளைஞர்கள் வயல்வெளிகளிலான அவர்கள் கூடுதலாக தங்களுடைய விளையாட்டுக்களை பழகிக் கொள்கிறார்கள். பழகின்று அவர்கள் தேசிய மட்டத்திலே வந்து வெற்றியிட்டுகிறார்கள். ஆகவே கிராம மட்டங்களில் இவ்வாறான வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். முதல் கிராம மட்டங்களில் ஆரம்பித்து பின்பு அவை பிரதேச, மாவட்ட, மாகாண மட்டம் என்று வரும்பொழுது நாங்கள் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை அடையாளப்படுத்த முடியும். இந்த இலங்கை தேசத்தை பொறுத்தளவிற்கு ஒலிம்பிக்கிலே வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்ததான சுவந்திக ஜெயசிங் அவர்கள் கூட ஒரு கிராமப்புறத்திலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு விளையாட்டு வீராங்கனை. ஆகவே அவரை போன்று எத்தனையோ விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் இன்று கிராமப்புறங்களிலே அவர்களுடைய திறமைகள் முடக்கப்பட்டு போகின்றன. ஆகவே கிராம மட்டங்களிலே நாங்கள் விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்வாயிருந்தால் முதல் கட்டமாக நாங்கள் மைதானங்களை புனரமைக்க வேண்டும். குறிப்பாக இன்று நகர்ப்புறங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நகர்ப்புறங்களில் தான் அநேகமான விளையாட்டுகளை அந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களும் பாடசாலை மாணவர்களும் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு அவ்வாறான எந்த வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை.
குறிப்பாக நீங்கள் வடகிழக்கின் கிராமப்புற விளையாட்டு மையம் சம்பந்தமாக விசேடமாக குறிப்பிடுகிறீர்கள். இது சம்பந்தமாக நான் அந்த பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அடிப்படையில் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் குறிப்பாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் தயாசிரி விஜயசேகர் அவர்கள் ஏற்கனவே மாவட்ட மாகாண விளையாட்டு தொகுதிகளுக்கு அப்பால் இப்பொழுது கிராம மைதானங்களை அபிவிருத்தி செய்வதற்காக பிரதேசம் மைதானத்தை தெரிவு செய்து அபிவிருத்தி செய்கின்ற ஒரு வேலை திட்டத்தை இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்க இருக்கின்ற அதே நேரம் விசேடமாக நாங்கள் வடகிழக்குக்கென்று போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் மைதான அபிவிருத்தி சம்பந்தமாகவும் நான் கௌரவ அமைச்சர் அவருடன் பேசி விசேட ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றோம்.
நன்றி கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே. உண்மையிலே எங்களுடைய அமைச்சர் அவர்களுக்கு நான் அதுதான் ஒரு சிறந்த முறை என்று நான் நினைக்கின்றேன். பிரதேச செயலகங்கள் ரீதியாக கிராம மட்டங்களில் உள்ள மைதானங்களை புனரமைப்பு செய்து அந்த விளையாட்டுத்துறையை நாங்கள் கிராம மட்டங்களில் மேம்படுத்தும் போது பாரிய வளர்ச்சியை நாங்கள் இந்த விளையாட்டுத்துறையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வாகரை, ஏறாவூர், பற்று, வாழச்சேனை, கிரான், பட்டிப்பளை, வெள்ளாவளி, களவாஞ்சிக்குடி, ஆரையம்பதி போன்ற இந்த பிரதேச செயலக பிரிவுகள் கூடுதலான யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை உள்ளடக்கின்ற பகுதிகள். ஆகவே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் கூறியது போல இந்த வரவு செலவு திட்டத்திலே கூடுதலான கவனத்தை இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக கிராமங்களிலே செலுத்துவதான வாக்குறுதியை தந்திருக்கிறார். ஆகவே அதற்காக நான் அமைச்சர் அவர்களுக்கும் பிரதி அமைச்சர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த முறை நாங்கள் ஒரு பாரி எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த குறிப்பாக மைதான புனரமைப்பு சார்ந்த விடயத்திலே அத்துடன் உண்மையிலே இன்னொரு விடயத்தை குறிப்பாக அடுத்த இரண்டாவது சட்ட மூலமாக இருக்கின்ற இந்த ஜெர்மன் டெக் போன்ற விடயத்திலே தொழில்நுட்பம் சார்ந்து இன்று தொழில்நுட்பத்துறை சார்ந்து பல்வேறுபட்ட கற்கைகளை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு ஊடாக சிறப்பாக வழங்கி வருகின்ற நாடாக இன்று இலங்கை இருக்கின்றது. என்விகூ, நேஷனல் வொக்கேஷனல் குவாலிஃபிகேஷன், என்விகூ என்ற இந்த சிஸ்டம் உண்மையிலே பல்கலைக்கழக பாடசாலையிலே காப்போத்த உயர்தரத்தை தாண்டி பல்கலைக்கழக அனுமதியை தவற விடுகின்ற மாணவர்கள் காப்போத்த சாதாரண தரத்திலே, காப்போத்த உயர்தரத்திலே தங்களுடைய பாடசாலை கல்வியை இடைவிடுகிற மாணவர்கள் இந்த என்விகூ சிஸ்டம், நேஷனல் வொக்கேஷனல் குவாலிஃபிகேஷன், இதற்கூடாக அவர்கள் ஒரு பட்டப்படிப்பு வரை வருவதற்கான முயற்சி இங்கே சிறந்த முறையில் இப்பொழுது தொழில்நுட்ப கல்லூரிகளை கூடாக, மூன்றாம் நிலை கல்வி அமைச்சு கூடாக முன்னெடுக்கப்படுகின்றது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். என்விகூ லெவல் 7, 1 to 7, 1-7 ஏழு வரை இருக்கின்றது. என்விக்கு 1, 2, 3 என்பன சர்டிபிகேட் லெவலாகவும் என்விக்கு 4 அட்வான்ஸ் சர்டிபிகேட் லெவலாகவும் என்விக்கு 5 என்பது டிப்ளமா லெவலாகவும் என்விக்கு 6 என்பது ஹையர் டிப்ளமாகவும் என்விக்கு 7 என்பது ஈக்குவல் டிகிரி அதாவது ஒரு பட்டப்படிப்புக்கு இணையாக இந்த என்விக்கு 7 கொள்ளப்படுகிறது. உண்மையிலே குறிப்பாக இந்த என்விக்கு கற்கனரிகளை வழங்குகின்றதான தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் தொழிற்பயிற்சி கற்கை நிலையங்கள் வடக்கு கிழக்கை பொறுத்தளவுக்கு அநேகமாக நகர்ப்புறங்களில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் 30-40 வருட யுத்தத்தினால் அந்த யுத்த பகுதிகளுக்குள் பின்தங்கிய பகுதிகளுக்குள்ளே அத்தகைய கல்லூரிகளை நிறுவுவது என்பது சிலத்தில் சிக்கலாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதே இந்த சூழலிலே குறிப்பாக கிராமங்களை மையப்படுத்தி இருக்கின்ற யுத்தங்கள் நடைபெற்ற இந்த பகுதிகளிலே இவ்வாறான தொழில்நுட்ப கல்லூரிகளை பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக அங்கே இருக்கின்றதான இளைஞர்கள் யுவதிகளிலே ஒரு பெரிய பாரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் தொழில்நுட்பத்துறை சார்ந்து. ஆகவே இனிவரும் காலங்களிலே இத்தகைய தொழில்நுட்ப கல்லூரிகள் தொழில்நுட்ப பயிற்சி நிலையங்களை இவ்வாறு யுத்தம் நடைபெற்றதான தொடர்ச்சியான யுத்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிகளிலே இவ்வாறான கல்லூரிகளை பயிற்சி நிலையங்களை நிறுவுவது அந்த பகுதிகளில் இருக்கின்றதான இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அத்துடன் உண்மையிலே ஓகே இந்த தொழிற்பயிற்சி கற்கைகளுக்கு ஊடாக மொழி சார்ந்த விடயம் மொழியை கற்பிப்பதற்கும் இந்த என்விக்கு சிஸ்டத்துக்கு ஊடாக குறிப்பாக ஜெர்மன் பிரெஞ்சு மொழி ஆங்கிலம் கொரியா போன்ற மொழிகளை கற்பிப்பதற்கும் அதற்கும் என்விக்கு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய நிலையையும் 3 நிலை கல்வி அமைச்சு கூடாக முன்னெடுக்க வேண்டும் என்றால் எமது நாட்டைச் சேர்ந்த அநேகமான பேர் இன்று கொரியா நோக்கி வேலை வாய்ப்புக்கு செல்கின்றார்கள் மத்திய கிழக்கு நோக்கி செல்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு அவர்கள் போகும் பொழுது அவர்கள் குறிப்பிட்ட மொழி சார்ந்து அவர்கள் எந்த நாட்டுக்கு செல்கிறார்களோ அந்த நாட்டுக்கு போகுவதற்கு முன்பு குறிப்பிட்ட தொழில்துறை சார்ந்து அவர்கள் கற்கையை கற்றுக்கொள்வது போல அவர்கள் செல்லுகின்ற நாடு தொடர்பாக அந்த நாட்டிலே பேசப்படுகின்ற மொழி தொடர்பான முன்கூட்டிய ஒரு பயிற்சியையும் அது தொடர்பான ஒரு சான்றிதழை அவர்கள் பெற்றுக்கொள்வதாக இருப்பார்களால் நிச்சயமாக அவர்கள் செல்லுகின்ற இடத்திலே ஒரு இலகுவாக தொழிலை பெற்றுக்கொள்ளவும் அங்கே சிறந்த முறையிலே ஒரு வருவாய் அவர்கள் ஈட்டிக்கொள்ளவும் ஏற்புடையதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான தொழில்நுட்ப கல்லூரிகளிலே மொழிக்கும் கூடுதலான முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும். அவ்வாறான மொழி சார்ந்த கற்க நிலையங்கள் அதே வேளையிலே அவை தொடர்பான பரீட்சைகள் குறிப்பிட்ட நகர்ப்புறத்தை மையப்படுத்தி இருக்காமல் இலங்கையிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் அவை சமமான முறையிலே பகிர்ந்தளிக்கப்பட்டு அனைத்து இடங்களிலும் இடம்பெறக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
தேங்க்யூ.
சுவதாச கிரீடாங்கனே கியன்னே அபி சீல்மனா தன்னவா ஹிட்டப்பு ஜனாதிபதி ஆர் பிரேமதாச மெத்துமாகே காலே அப்பே லங்காவை திவுனு விதியட்டை அணக்கொட்ட அத்தியாவசிய வேண தயாக் தமை கிரீடாங்கனே ஏ அத்திரதி துமா மா விசால சங்கல்பிய கணுவ ஏ கிரீடா பிடிய செலஸ்ம கரண்ட மகா விசால தீந்துவா கத்தா எத்தனையும் பசே அப்பே அகப்பான ரஜே கரு ஜனாதிபத்துமாத் கரு அகமத்துமாத் அப்பே எமத்தி ஜெயஸ்ரீ ஜெயசேகர் எமத்துமாத் நியோஜமத்துமாத் தீந்துவா கத்தா எத்துமா கத்து தீந்துவட்ட அப்போ எத்தனை ஹதலா ஏக்க அறி விதியட்ட நடத்து நத்து விதியத்தியதி அப்போ மேக்க இஸ்ராட்ட மகா விசால விதியட்ட லோகே அணி ரட்டவல தியன பிலிகணிமத்தக்க அப்போ ரட்ட அப்போ இதிரியட்ட அரஞ்சண்டோனை கேளா மே அப்போ சுவதாச கிரீடாங்கன பிட்டியே அப்போ ஹதண்டோனை கேளா தீந்தி தீர்ந்த அரங்கந்தங் ஏகட அவசிய கட்டயத்து கண்ட அத மே பார்லிமெண்ட்வட்ட சபாகத்த கருணை கேட்ட மா விசால சத்துடாக்கு எமத்துமணி நியோஜமத்துமணி ஒபத்துமாலா தெப்பல்லும கொலம்பட்ட வித்தராய் கிரீடா பெட்டி ஹதலா வெடக் பெண்ணே மகே யாழு சகோதரி அதன் கதாகருவா எத்துமாகே பல பிரதேசே வாகமதமாய் මගේම අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේත් අපිටත් හරි දුකයි. නම කියනවත් අද ක්‍රීඩා පිටිනියක් අපේ දිස්ත්‍රික්ක නැහැ. අපේ ජනාධිපතිතුමාගේ උතුරු මෙද පොළොන්නරුවත් නැහැ, අනුරාධපුරත් නැහැ. එබැයි දකුණට සෙල්ලම් කරන්න බැරි ක්‍රීඩා පිටි හදලා තියෙනවා. එයි ඔබතුමාලා මේ උතුරු මැදට විතරයිනේ දක්ෂ ක්‍රීඩාව අපිට දන් දකින්න පුළුවන්. ගම් මට්ටමින් තමයි සියලුම දක්ෂ ක්‍රීඩාවලින් ඉදිරියට ගිහිලා තියෙනවා. ජයසූරිය ඉටපු අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමා, ඒ වාගේ මලින්ග, ඒ වාගම අපේම ගම අමුදාවෙන් ආබාධිකයෝ එල්ල විසුකරවලින් එයා ගිය අවුරුදට මහ විශාල පතකමක් ගත්තා මේ ලංකා වෙනුවෙන්. මේ වාගේ ගම්වල ඉන්න තරුණයන්ට අවස්ථාව දෙන්න ඕනයි. අපි නමට ක්‍රීඩා පිටි විතරේ හදලා වැඩක් නැහැ. ඒ තරුණයන්ට සෙල්ලම් කරගන්න පුළුවන් විදිහට හැකියාව අපි අවශ්‍ය විදිහට කටයුතු කරලා දෙන්න ඕනයි. මට අපේ මෙතුමා ගිය අවුරුද්දේ ක්‍රීඩා පිටි හදන්න ලක්ෂ 20 ගාන දෙකක් දුන්නා. මම එව්වා පටන් ගත්තා. නමුත් මට ඊට වඩා ප්‍රශ්නයක් දැන් ඇති වෙලා තියෙනවා. එයි අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ තියෙන සියලුම ක්‍රීඩා පිටිවල කෙලේ වෙලා තියෙනවා. මම හැම ක්‍රීඩා පිටියටම දැන් මගේ මුදල් වලින් ඩෝසර් දාලා ඒ ක්‍රීඩා පිටි එලි කරලා දෙන්න විදියට දැන් පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා විශේෂ විදියට එයා දකුණ. ඒ නිසා එමෙතුමනි, ඔබ දෙපළුම කුරුණාගලටයි ඔබතුමාලාගේ අම්පාරටයි ක්‍රීඩා පිටි හදන්න නැතුව අනිත් දිස්ත්‍රික්කවලටත් ගිහිල්ලා උදව් කරන තමයි මගේ ඉල්ලීම කරන්නේ. ඔබතුමා ගිය අවුරුද්දේ මට මුදල් දුන්නා, මම ක්‍රීඩා පිටි හදුවා. ඒ කිව්වනේ ඒක මදි මදි, තවත් වැඩි මුදලක් දෙන්න ඕනයි. ඒ වගේම තමයි තරුණයෝ දක්ෂයෝ ගංගවල බීවල ඉන්නවා, ඒ අයගේ රැකියාව එළියට දාන්න, ඒ අයට දක්ෂතාව ඉදිරිපත් කරන්න අවස්ථාවක් ලැබිලා නැහැ. ඒ නිසා ක්‍රීඩා පිටි හදලා විතරයි වැඩක් නැහැ. අපිට තරුණයන්ට ඉදිරියට යන්න පුළුවන් විදියට අවශ්‍ය කටයුතු කරලා දෙන්න ඕනයි ගරු එමෙතුමනි. ඔබතුමා දක්ෂ එමෙති කෙනෙක්. ඒ නිසා තමයි ඔබතුමාට මේ අමාත්‍යංශ දීලා තියෙනවා. ඒ වගේම ඔබතුමාගේ සංකල්පය අනුව යන්න පුළුවන් විදියට අපේ නියෝජකතුමාත් ඉන්නවා. ඒ නිසා ඒතුමි කවදාත් එහෙම කියන්නේ. නමුත් මම කියන්නේ අපේ අනුරාධපුර විතරයි නේ, සමස්ත ලංකාවම දියුණුවක් කරහ අපි හොඳ වැඩපුළක් කරන ඕන එමෙතුමනි. ඔබතුමා තරුණයෙක්. ඒ නිසා තමයි ඔබතුමාට මේ අමාත්‍යංශය දීලා තියෙන්නේ. ක්‍රීඩා පිටින් විතරේ හදලා අපිට ඉදිරි ගමනක් නැහැ. තරුණයට අවශ්‍ය සියලුම කටයුතු කරලා දෙන්න ඕනයි. දැන් අපිට දකින්න පුළුවන් පිටරටවලට සවාරි යන්න ක්‍රීඩා වලින් දක්ෂයෝ තමන්ගේ දක්ෂතාව එළියට දාලා යන්න අවස්ථාවක් තියෙනවා. නමුත් මුදල් වීදම් කරලා යන්න බැරි ප්‍රශ්නයක් ඇති වෙලා තියෙනවා. ඒ අය මහවිශාල පීඩනයට පත් වෙලා ගම් මට්ටමින් තමන්ගේ ගමන යන්න මහ පීඩනයට පත් වෙලා මහ දුකෙන් තමයි ඒ වැඩ කටයුතු කරන්නේ. ඒ නිසා එමෙතුමනි, විශේෂ අවධානයක් විදියට ගරු ජනාධිපතිතුමාත් එක්ක අගමැතිතුමාත් එක්ක කතා කරලා ඔබතුමා කැබිනට් එක කතා කරලා පිටරට සවාරි යන්න නිකන් නෑ. මේ රට වෙනුවෙන් ක්‍රීඩාවල ඉදිරිපත් වෙච්ච අයට පාර්ලිමේන්තුවෙන් ඔබතුමාලා තීන්දුවක් අරන් ඒ අයට ස්කෝලර්ෂිප් එක නොමිලේ ආරම්භ දෙන්න ඕනයි කියලා තමයි මම ඉල්ලන්නේ. එහෙම නැතුව තමන්ගේ දක්ෂතාව පෙන්නනවා යන්න බැරි විදියට මුදල් ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. ඒ වෙලාවදී මහා විශාල පීඩනයට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා ඔබතුමාලා මේ උනන්දුව දක්වලා ඒ අයට අවශ්‍ය කටයුතු කරන්න ඕනයි කියලා තමයි මගේ ඉල්ලීම. කොළඹට කිරි දින විදියට අනිත් දුෂ්කර ගම් වලට කෙකිරි දෙන්න යන්නපා. සමස්ත විදියට බජට් එක හදලා නියම විදියට සුවදදාස ක්‍රීඩාංගණය විතරේ හදලා වැඩක් වෙන්නේ. අනිත් දිස්ත්‍රික්කවල තියෙන ක්‍රීඩා පිටියත් සමස්ත ලස්සන විදියට හදන්න ඔබතුමාලා උදව් උපකාර කරන්න ඕනයි. ඒ නිසා ඔබතුමා මම දන්න විදියට ලබන අවුරුද්දේ ඉඳලා වැඩි මුදලක් මේ දිස්ත්‍රික්කේ තරුණයන්ට අපිට හොඳ අනාගතයක් දුන්නොත් පමණයි ඉදිරි ගමනක් යන්න පුළුවන්. ඒ නිසා ඔබතුමා මම දන්න විදිහට ඔබතුමයි ඔබතුමාගේ නියෝජ්‍යමතුමයි දක්ෂ ඇමතිවරු දෙන්නම ලබන අවුරුද්දේ සියලුම පාසලෙන් තියෙන ක්‍රීඩා පිටිනි හදන උදව් කරයි කියලා බලාපොරොත්තු වෙත් අධ්‍යාපන ඇමතිතුමාට ඒව පවර නැතුව ඔබතුමා ක්‍රීඩා අමාත්‍ය වශයෙන් ඒ ලස්සන වැඩ කටයුතු කරන්න ඕනේ කියලා ගෞරවණීය ඉල්ලීමක් කරමින් මම මේ වෙලාවේ සමු ගන්නවා.
බොහොම ස්තුතියි. ඔනබල් චාල්ස් නිර්මල නාදන්
நன்றி தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இன்று இரண்டு அமைச்சுக்களினுடைய இரண்டாம் வாசிப்பு சட்டம் மூலம் இந்த பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்தப்படுகிறது. ஒன்று விளையாட்டுத்துறை அமைச்சினுடைய சுவதாசா ஸ்டேடியம் அபிவிருத்தி தொடர்பாகவும் திறன் அபிவிருத்தி அமைச்சினுடைய சிலோன் ஜெர்மன் டெக் அபிவிருத்தி தொடர்பாகவும் இன்று இந்த விவாதத்தில் என்னை பேச அனுமதித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இன்று திறன் அபிவிருத்தி அமைச்சினூடாக ஜெர்மன் டெக் நிறுவனத்தை 9 மாகாணங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக எடுத்த முயற்சிக்கு கௌரவ அமைச்சர் சந்திம வீரக்கொடி அவர்களுக்கு அவர்களுடைய பிரதி அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக முதலாவது விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அமைச்சர் நான் ஏற்கனவே வழியில் செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் கௌரவ விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, இன்று சுவதாசா ஸ்டேடியம் அபிவிருத்தி தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய ஒரு விளையாட்டு மைதானம் சர்வதேச தரத்தில் அமைவது, அது இந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து மக்களுக்கும் பெருமை கொள்ளக்கூடிய விடயம். அந்த வகையில் தாங்கள் எடுத்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் மன்னார் மாவட்டத்தில் பல விளையாட்டு கழகங்கள், பல விளையாட்டு வீரர்கள் தேசிய அளவில் சாதனை படைத்திருக்கிறார்கள். உதாரணமாக உதைப்பந்தாட்ட விளையாட்டில் மன்னார் வீரர்கள் தேசிய விளையாட்டில் இருக்கிறார்கள். ரோல் போலிலும் மன்னார் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் தேசிய விளையாட்டுக் கழகத்தில் இருக்கிறார்கள். உண்மையில் அங்குள்ள விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற, கிராம மட்டங்களில் ஊக்குவிக்கின்ற செயல்பாடு போதுமானதாக இல்லை. ஆனால் தங்களுடைய அமைச்சு சார்பாக மாவட்டத்திற்குரிய விளையாட்டு மைதானமும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்கனவே 2011 மாவட்ட மைதானமாக தீர்மானிக்கப்பட்ட எமில்நகர் கிராமத்தில் தற்பொழுது உங்களுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 10-15 நாட்கள் வேலை செய்தார்கள். தற்பொழுது அந்த வேலை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நான் அது தொடர்பாக அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது மிக விரைவில் ஆரம்பிப்போம் என்று கூறுகிறார்கள். கடந்த 2 மாதங்களாக கௌரவ அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அந்த எமில்நகர் விளையாட்டு கழகத்துக்குரிய அந்த விளையாட்டு மைதானம் புனரமைப்பு தொடர்பாக கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அந்த விளையாட்டு மைதானத்தை மிக விரைவில் புனரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்கள் இதற்குரிய பதிலை வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய அமைச்சினூடாக 2015 2016 ஒதுக்கப்பட்ட, அதாவது கிராம மட்ட விளையாட்டு கழகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் வந்து ஒரு பக்க சார்பாக ஒரு அரசியல் கட்சியை சார்ந்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் அப்படி கொடுத்தது தங்களுக்கு தெரியுமா? விளையாட்டுத்துறை அமைச்சர் இதை ஏற்றுக்கொள்கிறாரா? இது உண்மையில் இது விளங்கலை.
நீங்கள் குறிப்பிட்ட போன்றோ மன்னார் மாவட்டத்திலோ அல்லது வன்னியிலோ விளையாட்டு பொருட்கள் எந்த கழகத்துக்கும்
பொருட்கள் இல்லை, விளையாட்டு மைதானத்துக்கு
நிதிகளும் தான்
இல்லை. நான் சொல்கிறேன், 2015 புதுக்குடியிருப்பு விளையாட்டுக் கழகத்துக்கு 1 மில்லியனும், உப்புக்குளம் அல்பத்தா விளையாட்டுக் கழகத்துக்கு 1 மில்லியனும், கரிசல் விளையாட்டுக் கழகத்துக்கு 1 மில்லியனும், தலைமன்னார் விளையாட்டுக் கழகத்துக்கு 1 மில்லியனும், காட்டாஸ்பத்திரி விளையாட்டுக் கழகத்துக்கு 1 மில்லியனும் 2015 ஒதுக்கியிருக்கிறீர்கள். 2016 அல்எஸ்ஆர் மகாவித்யாலய பிளே கிரவுண்டுக்கு 2 மில்லியனும், எருக்கலம்பட்டி மத்திய மகாவித்யாலயத்துக்கு 3 மில்லியனும், காட்டாஸ்பத்திரி பிளே கிரவுண்டுக்கு 1 மில்லியனும் ஒதுக்கியிருக்கிறீர்கள். உண்மையில் இந்த விளையாட்டுக் கழகங்களுக்கு நிதி ஒதுக்கினது நான் பிள்ளை என்று சொல்லவில்லை. மன்னார் மாவட்டத்தில் பல வீரர்கள் சாதனை படைக்கின்ற விளையாட்டுக் கழகங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த நிதிகள் ஒதுக்கப்படாமல் குறிப்பிட்ட ஒரு சில விளையாட்டுக் கழகங்களுக்கு மட்டும் ஒதுக்குவது தான் என்னுடைய கேள்வியாக கௌரவ அமைச்சரிடம்
இருக்கிறது.
மைதானத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது.
பள்ளிமன விளையாட்டுகள் ஒதுக்கீட்டுக்கு தங்களுடைய அமைச்சால் நிதி ஒதுக்கீடு செய்ய
எங்களுடைய அமைச்சு கூட
உங்களுடைய அமைச்சால் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. இது கச்சேரியிலே எடுத்தனால்
கச்சேரி சில தகவல் பிள்ளையா இருக்கலாம்.
பள்ளிமன விளையாட்டு
கௌரவ பார்லிமெண்ட் உறுப்பினர்களே, இப்போ எங்களுக்கு நிதி சம்பந்தமாக ஒதுக்கீடு செய்த பொழுது பள்ளிமுனை விளையாட்டுக்களும் அதே போன்று பவுனியாவில் பவுனியா நகர விளையாட்டு மைதானம் நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்ததோ அல்லது ஒரு சமூகம் சார்ந்ததோ சேவை செய்கின்ற ஒரு அமைச்சு அல்ல. உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்ட விளையாட்டு மைதானம் நீங்கள் சொன்னது போன்று எமில் நகருக்கான நிதி எங்களுடைய அமைச்சூடாக தான் வழங்கப்பட்டிருக்கின்றது.
அது மாவட்டத்துக்குரிய, நான் குறிப்பிடுறது கிராம மட்டங்களில் இருக்கிற விளையாட்டுக் கழகத்திற்கு 2015
அதில் பள்ளிமுனைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட
பள்ளிமுனை விளையாட்டுக் கழகத்துக்கு ஜூடியால தான் 33 மில்லியன் காசு ஒதுக்கப்பட்டு வேலை நடந்தோம்.
இல்லை இல்லை, எங்கட அமைச்சு ஊடாகவும்
இல்லை இல்லை
10 லட்சம் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டது.
அதான் அமைச்சு ஊடாக இந்த விதம்
நீங்கள்
இதை கௌரவ அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன் என்றால் கடந்த கால இந்த விளையாட்டு கழகங்களுக்கு வழங்கப்பட்டதை நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் வழங்கியதில் ஒரு பக்க சார்பு தெரிகிறது.
பக்க சார் இல்லை, நீங்கள் நீங்கள் சபைக்கு பிள்ளையா தகவல் வழங்கக்கூடாது. கேளுங்களேன், இப்போ நீங்கள் வந்து இப்போ சொல்ல வாரது இந்த நிதிகள் அவளை உள்ளடக்குன்ற பொழுது எமிழ்நாருக்கு கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேலே சரியா?
அதுக்கு
இல்லை நான் சொல்ல
அது உங்களோட விளையாட்டு
இல்லை
இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சால் அதை ஏற்கனவே தீர்மானிக்கப்படவில்லை.
தீர்மானிக்கதோ இல்லையோ எங்களோட
காலாம் ஆண்டு
இல்லை இல்லை சில விடயங்களை கௌரவ உறுப்பினர்களே பிள்ளையாக வழிநடத்தக்கூடாது. இப்போ எமில் நகருக்கு விளையாட்டு அமைச்சால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதே போன்று மாவட்ட விளையாட்டுத் தொகுதி நானாட்டாம் பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 275 மில்லியன் ரூபாய் கட்டப்படும். இல்லை இல்லை நீங்கள் சொல்ல வார
கிராம மட்டங்கள்
இல்லை கிராம மட்டங்களில் நீங்கள் நீங்கள் வந்து இப்போ அந்த பொருகோடல் இன்டர்பிரிட்டேஷன் பிள்ளையாக போன்று
இல்லை இல்லை ஒரு நாள்
ஏனென்றால்
அமைச்சர் இது நல்லா விளங்கி கொண்டிருக்கிறார்.
நீங்கள் இதில் தவறா இப்போ பள்ளிமுனைக்கு நிதி ஒதுக்கீடு செய்த விடையா நான் சபை
கௌரவ அமைச்சர்களே, இனிவரும் காலங்களில் இப்படியான ஒரு செயல்பாடு நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கௌரவ அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அதே நேரத்தில் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய விடயம் தொடர்பாக நான் கௌரவ அமைச்சர் சந்திம வீரக்கொடி அவர்களிடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஒரு எழுத்து மூலம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தேன். மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங் NVQ 5 கட்கனரி ஆரம்பிக்கப்பட்டு 4 மாதங்களில் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை மீண்டும் ஆரம்பிக்கும்படி நான் கௌரவ அமைச்சருக்கு நேரில் சென்று எழுத்து மூல கடிதத்தை கொடுத்திருந்தேன். ஆனால் இன்று மட்டும் அதற்குரிய பதில் வழங்கவில்லை. கௌரவ அமைச்சர் அதாவது திறன் அபிவிருத்தி அமைச்சினுடைய அமைச்சர் கௌரவ சந்திம வீரக்கொடி அவர்கள் மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தர வேண்டும். அங்கு வருகை தந்து மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப கல்லூரியில் இருக்கின்ற பல குறைபாடுகள் இருக்கிறது. அங்கு மன்னார் மாவட்டத்திற்குரியதே உரியதாக ஒரே ஒரே தொழில்நுட்ப நிறுவனம்தான் இருக்கின்றது. அந்த மன்னார் மாவட்டத்தில் 100,000+ மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். பல இளைஞர்கள் அந்த தொழில்நுட்ப கல்லூரி ஊடாக பயன்பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் மன்னார் மாவட்டத்தில் அந்த கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டாலும் அங்கு பல குறைபாடுகள் காணப்படுகின்றபடியால் சரியான முறையில் எங்களோட பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் அந்த கற்கினர்களை கற்க முடியாமல் இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்கள் நேரடியாக எங்களுடைய மாவட்டத்திற்கு வந்து அந்த கற்கினுறையில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு 4 மாதங்கள் கற்கினறிகள் முடிவடைந்த நிலையில் கற்கினறிகள் முடிவடைந்த நிலையில் அதை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மாணவர்கள் 4 மாதம் கல்வியை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அங்கு அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் தான் நிப்பாட்டப்பட்டதாக தங்களுடைய அமைச்சு தெரிவிக்கின்றது. நீங்கள் எனக்கு உறுதியளித்தீர்கள், எண்ணிக்கை குறைந்தாலும் அது தொடர்ந்து நடக்கும் என்று. அதையும் தங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
தேங்க்யூ. கரு HMM ஹாரிஸ் கரு நியோஜனத்துவம்
வினாடி.
சாரி சாரி, இது பிரதம கரு அசு மாரசிங்க கரு மந்திரித்துமா
මුලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි ස්තුති ඔබ කාලේ ලබා දුන්නාට. ඇතරම බලාපොරොත්තු වුණා ක්‍රීඩා ඇමතිතුමා ඉඳීවිද කියලා. එතුමා සභාවෙන් ගියත් එළියේ ඉන්නවා නම් ඇතුළටයි කියලා හිතනවා. විශේෂයෙන් ඉතාමත් වැදගත් වූ සංශෝධන පනත් කෙටුම්පත් දෙකක් සුගතදාස ජාතික ක්‍රීඩා සංකීර්ණ අධිකාරිය සහ ලංකා ජර්මානුකාරී අභ්‍යාස ආයතන පනත් කෙටුම්පත විවාදයට ගන්න අවස්ථාවේදී කතා කරන්න ලැබීම ගැන සන්තෝෂයටපත් වෙනවා. මුලින්ම සුගද්දාස ජාතික ක්‍රීඩා සංකීර්ණ ගැන කතා කරනකොට මේ ක්‍රීඩා සංකීර්ණයේ ප්‍රධාන වශයෙන්ම කතා කළ යුතු දෙයක් තමයි මේ 400 ට්‍රැක් එක. මේ ට්‍රැක් එක තමයි ලොකුම ප්‍රශ්නයක් වුණේ. වැඩි වෙලාවක් නැති නිසා කෙලින්ම මාතෘකාවේ අදාළ කොටසට මම යන්නම්. එතකොට අපිට මතකයි මේ පසුගිය ක්‍රීඩා ඇමතිවරයා ඉන්න කාලේ මහින්දානන්ද අලුත්ගමගේ ක්‍රීඩා ඇමතිවරයා ඉන්න කාලේ මේක හදලා හදන්න ගිය කාලෙටත් වඩා ඉක්මනට මේක ගැලවුණා. ඒක ගැලවෙන්න හේතුවක් උනේ මේ ක්‍රීඩාංගණය හදන්න ඒ සම්පූර්ණ සංවර්ධන කටයුතු කරනකොට මේ ට්‍රැක් එක යට වතුර තිබුණ එක අයින් කරේ නැහැ. වතුර තියාගෙන තමයි මේක හැදුවේ. ඊට පස්සේ මේ ට්‍රැක් එක ගැලවිලා ගියා. නමුත් මේ හදන්න සම්බන්ධ වෙච්ච සමාගම මොකද්ද, ගහකොළද මොකද්ද කියන සමාගමක්. මේ සමාගමට කිසිම අත්දැකීම් තිබුණේ නැහැ. අත්දැකීම් තිබුණ නැතුණත් තාක්ෂණික කමිටු වාර්තාවේ ඒ කමිටු වාර්තාව අනුමත කරනකොට ඒ කමිටුව තුල හිටියා අපේ ලංකාවේ දක්ෂතම මලල ක්‍රීඩිකාවක්. මේ මලල ක්‍රීඩිකාවට හිටපු එතුමිය දැන් මම හිතන්නේ ගුරුවරියක් හැටියට ක්‍රීඩා උපදේශිකාවක් හැටියට කටයුතු කරනවා. මෙතුමියගෙන් අනුමැතිය ගන්න ක්‍රීඩා ඇමතිවරයා පෞද්ගලිකව ගිහිල්ලා එතුමියට බල කරලා තමයි මේ සමාගමට මේ ටෙන්ඩරේ ලබා දෙන්න අවසර ගත්තේ. ඒක තමයි ඇත්ත කතාව. ඒ නිසා ඒ කාලේ මේක මිලියන 100 ගානකට තමයි හැදුවේ. මම හිතන්නේ ඇමතිවරයා නැතත් සුගද්දාස් ක්‍රීඩා අධිකාරී මහත්වරු මේක දන්න කතාවක්. එනිසා ඒ කාලේ ජාතියට මේ ප්‍රශ්නේ ලොකු බලපෑවා. එකම තිබුණ 400 ට්‍රැක් එක ඒ අපිට අවශ්‍ය කටයුතු සඳහා කරගන්න බැරි වුණා. නමුත් වර්තමානයේ ක්‍රීඩා ඇමතිතුමා විශේෂයෙන් ක්‍රීඩකයෙක් හැටියට අපි දකින උදේට දුවනවා එතුමා. එනිසා ඒ එතුමාගේ ක්‍රීඩකයෙක් වගේ තියෙන හැකියාවත් ප්‍රයෝජනට අරගෙන වර්තමාන ක්‍රීඩා ඇමතිතුමා මේක මග හරවයි කියන විශ්වාසයක් අපිට තියෙනවා. නමුත් ඒ විශ්වාසයේ පළුදු වෙන විදිහේ පසුගිය කාලේ මේ දෙවනි වටේට මේ අලුත් ක්‍රීඩාංගණයේ මේ 400 මීටර් ට්‍රැක් එක හදන්න ටෙන්ඩර් කෝල් කරලා ඒකේ ප්‍රීබිඩ් මීටින් තිබිලා මේ සඳහා කැඳවලා තිබුණා. නැවත වතාවක් කෝල් කරලා මේ රටේ පසුගිය රජයේ කාලේ මෙවැනි කුප්‍රකට වැඩ කරපු සමාගමකටම දෙන්න යන විදිහට තමයි මේ ඊළඟ ටෙන්ඩර් එකත් හදන්න කියලා ආරංචි. මේක මම හිතන්නේ ඇමතිවරයා දන්නවත් දන්නේ නැහැ. එනිසා මේ ඇමතිවරයාගේ අවධානය යොමු කරන්න කැමති ප්‍රධාන වශයෙන් මේ සමාගම 2013 ආරම්භ කරපු සමාගමක්. අවුරුදු 10ක කාල සීමාවක් අඩුම තරමේ ඒ අත්දැකීම් තියෙනවා. නමුත් ඒ අත්දැකීමුත් නැහැ. ඒගොල්ලෝ අඩුම තරමේ ට්‍රැක් පහක්වත් හදලා නැහැ. ඒ වගේම මේ මුලින් මේගොල්ලෝ දාලා තිබුණ ට්‍රෙන්ඩරේ ගාන මිලියන 365ක්. එතකොට මේ දෙවෙනි වටේට නැවත කෝල් කරාම මේක අඩු වෙලා තිනවා මිලියන 265කට. ඒ කියන්නේ කෙලිම මිලියන 100ක් අඩු වෙලා. එතකොට මේ සම්බන්ධයෙන් විශාල සැකයක් පවතිනවා. ගරු ඇමතිතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා මේ සම්බන්ධයෙන් මේ තාක්ෂණික කමිටුවේ ක්‍රියාකලාපය ගැන තව ටිකක් හොයලා බලන්න. නැවතත් අර ගහකොළ වගේ සමාගමකට අත්දැකීම් නැති සමාගමකට මේ සුගද්දාස ගෘහස්ත මේ දැන් මේ ක්‍රීඩාංගනේ ජාතික ක්‍රීඩා සංකීර්ණයේ මේ නැවත හදන්න දුන්නොත් නැවතත් වෙන්නේ අර ගහකොළ හැදුවා වගේ ඊටත් වඩා එහාගේ එකක්. ඒ නිසා මේ ගැන කරුණික අවධානය යොමු කරන්න කියලා ඉල්ලා සිටිනවා. ඊළඟට ලංකා ජර්මානු කාර්මික අභ්‍යාස නායතනයේ 50 කෙතුම් ප්‍රථම සම්බන්ධයෙන් ඉතාමත් අගය කරනවා. මේ ඉතාමත් අවශ්‍යතාවයක් තිබුණ 50 කෙතුම් පතක් හරියට තමයි අපි දකින්නේ. මගේ නම් අදහස මේ වගේ තාක්ෂණික ආයතන මේ රටේ පළාතකට එකක්වත් අවශ්‍ය වෙනවා. මොකද මේ ආයතනයේ විතරයි මොඩල් එකක් හැටියට තාක්ෂණික නියම තාක්ෂණ ශිල්පීන් බිහි කරන ආයතනයක් හැටියට ලංකාවේ ස්ථාපිත වෙලා තියෙන්නේ. අනිත් කාර්මික පාඨමාලා ඒ ස්ටෑන්ඩඩ්ස් නැහැ. ඒ නිසා අපි දැනට රජයේ විසින් පාලනය වන අනෙකුත් ටෙක්නිකල් කොලෙජස් නැත්තම් ඒ කාර්මික විද්‍යාල ටික අඩුම තරමේ මේ ජර්මනු කාර්මික අභ්‍යාස ආයතනයේ ලෙවල් එකට අප්ග්‍රේඩ් කළ යුතු වෙනවා. මම දන්නවා 2013 ජයිකා එකේ වාර්තාවක් අපි හැදුවා ලංකාවේ උසස් තාක්ෂණික අධ්‍යාපනය සම්බන්ධයෙන්. මමත් ඒ වාර්තාව හැදපු කන්සල්ටන් ටීම් එකේ එක්කෙනෙක් හැටියට හිටිය නිසා මම දන්නේ. එතකොට අපි දැක්ක දෙයක් තමයි මේ මෙවැනි ඉතාමත් දියුණු තාක්ෂණයෙන් යුත තාක්ෂණ ශිල්පීන් බිහි කරන ආයතන ලංකාවට අවශ්‍යයි. එකට හොඳම උදාහරණයක් ඇරෙට ගත්තෙත් ජපානයේ තියෙනවා කෝසෙන් සිස්ටම් කියලා. එහෙ නැත්නම් මෙවැනි තාක්ෂණ ශිල්පීන් බිහි කරන ආයතන හැම පළාතකම එක බැගින්. ඒතර මේ තාක්ෂණවේදීන් හරහා තමයි ජපානයට අවශ්‍ය 20%ක් විතර ඉංජිනේරුවරු බිහි කරන්නේ. ඒ වගේම පුළුවන් මේ කලින් කතාවකදීත් අපි දැක්කා මේ ජර්මානු කාර්මික අභ්‍යාස ආයතනයේ පුහුණු වෙච්ච අය විදේශ රටවල ප්‍රධාන වශයෙන් ඉන්න උදාහරණයක් ඕස්ට්‍රේලියාව වගේ රටවල් වල 10000 ගණන් ඉන්නවා. එතකොට මෙන්න මේ මට්ටමට නියෝජ්‍ය ඇමතිතුමා ඉන්නවා. අපේ නියෝජ්‍ය ඇමතිතුමා අවධානය යොමු කරත් හොඳයි. මේ මට්ටමට අපිට බැරි වෙනවා ඇත්තටම අවංකවම කතා කරොත් තියෙන කාර්මික විද්‍යාල මේ තත්ත්වයට උසස් කරන්න බෑ. ඒක තමයි අපි දැක්ක ඒ අපේ අත්දැකීමෙන් දැක්ක වාර්තාවෙත් අපි සඳහන් කරේ. ඒ නිසා මෙවැනි මොඩල්ස් දැන්ට ලෝකයේ ඇත්තටම තියෙන ප්‍රධාන වශයෙන් කාර්මික විද්‍යාල මේ වගේ විද්‍යාල තියෙන්නේ පිළිගත් දෙයක් තමයි ජර්මනියෙත් ජපානෙත් විතරයි. ඒ නිසා මේ අත්දැකීම් අරගෙන හැම පළාතකටම දැන් 13 වසර අපි දක්වා උසස් අධ්‍යාපනය අනිවාර්ය කරලා තියෙන විදිහ වේලාවක රජය විසින් මෙවැනි කාර්මික පාඨමාලා හඳුන්වා දී යුතුයි. රටේ පළාත් 9ටම පුළුවන් නම් ඔබතුමාලගේ අමාත්‍යාංශය හරහා ඉදිරි අවුරුදු 2-3 ඇතුළත මෙවැනි පාඨමාලා ක්‍රියාත්මක කළ හැකි කාර්මික විද්‍යාල ඇති කරන්න. ඒ කියන්නේ ඒක කරන්න නම් ඒ ක්වොලිටි එක තියෙන ඒ ප්‍රමිතිය ඒක ආකාරයෙන්ම ක්‍රියාත්මක වන තැනක් ආරම්භ කළ යුතු වෙනවා. හොඳම උදාහරණයක් තමයි ජර්මානු කාර්මික අභ්‍යාස ආයතනය. ඒ නිසා මේ ආයතනය පෙරදැරි කරගෙන මම හිතන්නේ නියෝජ්‍ය ඇමතිතුමා ඉන්න නිසා නියෝජ්‍ය ඇමතිතුමාට ඒ දර්ශනය තියෙනවා ඇමතිතුමත් එක්කම. ඉතින් ඒ හරහා ක්‍රියාත්මක කරලා අපි අර 13 වසර අධ්‍යාපනය අනිවාර්ය කරන ප්‍රතිපත්ති මේ තීරණය ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් මෙවැනි අභ්‍යාස ආයතන ලංකාව පුරාම බිහි වේවා කියලා ප්‍රාර්ථනාවක් ඉදිරිපත් මගේ
කතාව සම්පූර්ණ කරනවා. ගරු එච්.එම්.එම්. හාරිස් ඇමතිතුමා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. இன்று எமது விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் உள்ள சோதாச அதிகார சபையின் குறிப்பு 1999 14 இலக்க சட்டம் மூலம் திருத்தப்படுகின்றது. இதன் குறிப்பாக இதன் ஊடாக அதிகார சபை வினைத்திறன் மிக்கதாக ஆக்கப்பட்டு அதன் கீழுள்ள பிரதான மைதானமான சோதாச விளையாட்டரங்கு பற்றி இங்கு பல உறுப்பினர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார்கள். அதற்கு சில பதில்களை கூற வேண்டும். குறிப்பாக இது இன்றைய நாட்டில் ஒரு தேசிய விளையாட்டு மைதானம். முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்களுடைய முயற்சியினால் இது நிர்மாணிக்கப்பட்டது. இப்பொழுதோ எங்களுடைய கௌரவ அமைச்சர் தயாசிரி விஜயசேகர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் அதிலுள்ள மிக பிரதானமான மூன்று முக்கிய விடயங்களில் முதலாவது மைதான உள்ளக மைதானம் முழுமைப்படுத்தப்பட்டு இப்பொழுது தெற்காசியாவில் ஒரு சிறந்த மைதானமாக அது உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ரெண்டாம் பகுதியான மைதானத்தின் ட்ரெக் அதாவது ஓடுபாதை செப்பனிடுவதற்காக நவீனப்படுத்துவதற்காக இந்த வருட டிசம்பருக்குள் அந்த வேலைகளை பூர்த்தி செய்வதற்கு அதிகார சபை அதற்கான திட்டங்களை வரைந்துள்ளது. மூன்றாவது விடயம் பார்வையாளர் அரங்குகள் குறிப்பாக தற்காலத்துக்கு ஏற்ற வகையில் நவீனமயப்படுத்தப்பட்டு அதனை வருகின்ற வருடம் எதிர்வரும் வருடம் அதனை பூர்ணமாக ஒரு நவீன பார்வையாளர் அரங்குகளாக மாற்றுவதற்கும் எங்களுடைய அமைச்சு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சு இன்று 50வது வருடத்தை குறிப்பாக பொன்விழா என்று கூறுவார்கள். 1967 ஆண்டு முதலாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் சுதாச அவர்களினால் இந்த அமைச்சு அலங்கரிக்கப்பட்டு இந்த 50வது வருடத்தில் எங்களுடைய அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த 50வது ஆண்டு முன்னிட்டு எங்களுடைய அமைச்சு இந்த நாட்டின் விளையாட்டுத்துறையை மேலும் அபிவிருத்தி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 3 நாட்களுக்கு மாத்திரையில் தேசிய விளையாட்டு விழாவை ஊடாக விளையாட்டு கண்காட்சிகள் பொதுமக்களை விளையாட்டின் முக்கியத்துவம் சம்பந்தமாக அவர்களை அவர்களை அறிவுறுத்துவதற்கான பல ஏற்பாடுகளை அமைச்சு செய்திருக்கின்றது. மேலும் இங்கு சில உறுப்பினர்கள் தங்களுடைய பிராந்திய விளையாட்டுத்துறை அபிவிருத்தி சம்பந்தமாக பேசியிருந்தார்கள். கௌரவ டக்ளஸ் தேனா வந்து அவர்கள் பேசிய பொழுது வடமாகாணத்தில் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக குறிப்பாக யாழ்ப்பாணம் அல்பிரத் துறையப்பா விளையாட்டரங்கில் மேலும் பல வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று பேசியிருந்தார்கள். அதில் எங்களுடைய அமைச்சு ஏற்கனவே அது இன்று ஒரு நவீன தேசிய விளையாட்டரங்காக மிளிர்கின்றது. அதிலிருந்த ஒரு மிக பெரிய குறைபாடு உள்ளக விளையாட்டரங்கம் இண்டோர் ஸ்டேடியம் இல்லாமல் இருந்தது. அதனையும் ஜால் மக்களின் நலங்கருதி எங்களுடைய அமைச்சு 175 மில்லியன் ரூபாயில் நிர்மாணித்து கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அதே நேரம் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு வவுனியா போன்ற இடங்களில் மாவட்ட விளையாட்டு மைதானங்கள் பாரியல நிதியுடன் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் கிழக்கு மாகாணத்தில் எங்களுடைய கௌரவ வியாழேந்திரன் உறுப்பினர் குறிப்பிட்டது போன்று போரினால் பாதிக்கப்பட்ட பல கிராமங்கள் இருக்கின்றது. அந்த கிராமங்கள் இப்பொழுதும் பற்றை காடுகளாக அந்த மைதானங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் இந்த மைதானங்களை விருத்தி செய்வதற்கு எங்களுடைய நிதி அமைச்சர் எங்களுடைய அமைச்சர் ஊடாக வடகிழக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மைதானங்களை அபிவிருத்தி செய்வதற்கான விசேட திட்டம் ஒன்றை அமல்படுத்துவதற்கான யோசனையை முன்வைத்திருக்கின்றேன். அவ்வாறு வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கிராம யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மைதானங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான வழிவகை ஏற்படும். மேலும் என்னுடைய மாவட்டத்தில் பொத்திவில் பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 70,000 மேற்பட்ட மக்கள் அதேபோன்று அருகம்பை சுற்றுலா மையப்பகுதியில் ஒரு பிரதேசத்தில் இதுவரை ஒரு பொது விளையாட்டு மைதானம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு குறைபாடு இருந்தது. இதனை அந்த மைதானத்தை உருவாக்குவதற்கு வன இலாகா திணைக்களத்துடன் நாங்கள் பேசி 15 ஏக்கர் காணி அவர்களிடமிருந்து பெற்று ஒரு பொது விளையாட்டு மைதானத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கையினை விளையாட்டுத்துறை அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது. எனவே குறிப்பாக எங்களுடைய இந்த விளையாட்டுத்துறை அமைச்சின் சில உறுப்பினர்கள் கௌரவ உறுப்பினர்கள் குறிப்பாக சாஸ் நிர்மலநாதன் பேசுகின்ற பொழுது மன்னார் மாவட்டத்தில் சில இடங்களுக்கு மட்டும் சில நோக்கங்களுக்காக நிதிகள் ஒதுக்கீடு செய்ததாக இங்கு பேசியிருந்தார். அது மிக தவறான ஒரு விடயம். ஏனென்றால் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் 290 மில்லியன் ரூபாய் அளவில் மாவட்ட விளையாட்டரங்கு நானாட்டான் பிரதேசத்தில் இன்று அமைச்சு நிர்மாணித்து வருகின்ற அதே நேரம் எழில் நகர் மன்னார் எழில் நகரில் 50 மில்லியனுக்கு மேற்பட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. அதே போன்று சில கிராமங்களில் பள்ளிமுனை இருக்கிளம்பிட்டி
போன்ற பல கிராமங்களில் கிராம மைதானங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. அதே போன்றுதான் அம்பாறை மாவட்டத்தில், குறிப்பாக நான் பிரயத்தப்படுத்த மாவட்டத்தில் எந்தவித இன மத வேறுபாடின்றி, குறிப்பாக அம்பாறையுள்ள தமிழ் பிரதேசங்களான ஆலேடி வேம்பு, அதேபோன்று திருக்கோவில், காரதீவு, பாண்டிரப்பு, கல்முனை கார்மில் பாத்திமா கல்லூரி மைதானம், அதேபோன்று கல்முனை வெஸ்லி விளையாட்டு மைதானம், அதேபோன்று அம்பாறை தெய்யத்தக்கண்டி நாமலோயா, போன்ற பிரதேசங்களிலும் விளையாட்டுத்துறை அமைச்சூடாக நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மைதானங்கள் செப்பனிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக எங்களுடைய இந்த அமைச்சு, குறிப்பாக எங்களுடைய அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இன்று எல்லோருடைய கவனமும் திரும்பி இருக்கின்றது. குறிப்பாக ஒரு விளையாட்டுத்துறை ஒரு வளர்ச்சியை அடைந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இதனை மேலும் அடுத்த வருடத்தில் வரசில துட்டுகளூடாக இன்னும் மேலும் கிராமங்களுக்கான மைதான அபிவிருத்தி என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு முடிவு செய்து என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கௌரவ் கருணானந்த பன்னித்தானம் நியோஜமித்துமா வினாடி ஹதா
மூலாசனாரோட மந்திரி துமணி. ஸ்ரீலங்கா ஜெர்மானு கார்மிக அபியாச ஆயத்தனைய விசேஷ ஆயத்தனையாக லெச நீதிகத கிரீம் சந்தா அது எதிர்பார்க்கிறப்பு மே பணத்தை பிலிபந்த விவாதேதி கரு மந்திரி ஒருண் எதிர்பார்க்கிறப்பு அதாஸ் அப்படி சவந்தீலா ஏ வெணுவேன் அமாத்தியான்சிய வெணுவேன் கரண பிளித்துரு கதாவ கரண்டாய் மம சூதானம் வாண்டி முழிம அப்ப யுத்துக்கமாக வேணுவா மே பணத்த விவித மந்திரி ஒரு சந்தாங்கரப்பு ஆகாரேட்டும் மே ஆகாரேட்ட சகஸ்வெலா எதிர்பத்தியும் ஜாதிக்கு அவசியதாவாக் ஏ வெணுவேன் மே அமாத்தியான்சி அப்ப எம்மத்துமா பிரதான காரியமண்டலி வகையும் மீட்ட பெற ஹிட்டு எம்மத்தூர் கீப்பு தினைக்கும் இத்தாமத்ம ஓன கம்மிங் நடக்கலாம் அத்தையும் அப்ப ஸ்துதிவந்தேனோ டல்ல சலா பெரும அமாத்துமாக காலிந்தலாம ஏ அமாத்திய துமாத் இவகேம் ஹிட்டு புள்ளேக்காம் வருத் இட்டு பசு ஆப்பு அமாத்திய வருணுத் மே சம்பந்தி மே காரணி திகின் திகட்டம் இதிரீட்ட அரகினவில்லா கரு சந்திம விராக்கொடி அமாத்திய துமா ஏ அவசக்கரண எகத்துக்கிரியும் கரலா அது மே பணத்தை பார்லிமெண்ட்டோடு திரிபாத்கலா மே மே காலே அத்துலத்து மே வெணுவையும் கடைக்கிறப்பு சேலு தினாட்டம் மீராட்டி உறுத்தி அத்தியாபனே அபிவிருத்திய தகன ஜனதா வேணுவேன் அப்பகே கௌரவணிய ஸ்துதியை மே விழாவியாப்பி புதக்கராட்ட கேமதி மே வகையும் தமாய் அது மே கதாவளதி மே மந்திரி வருண் இத்தாம பலதாயி யோஜனா ரசாக் எதிர்பார்க்கலாம் விசேஷம் சதாங்க எல்லாத்துக்குனா மே அத்தியக்ஷ மண்டலே மே பாலன மண்டலே பாத்கர கனிமேதி அத்தியக்ஷ வருங்கே நிகாம அத்தியக்ஷரும் பாத்கரணுவா கீழே சந்தாங்கரானது ஏயாகி ஏஐ சுதுசுகாம் பிளி பந்த கிசியாம் கிசியாம் ஹந்துனாக நீமா கரண்ட கீழா டல்ல சலா பெருமா மாத்தித்துமா யோஜனா கலா அப்பி ஏ இத்தாமாத்ம கௌரவங்க யோஜனாவ பாராருகின் அப்பி ஏவா சன்சோதனை எதிர்பார்க்கலா தீனவா கீழா மே விழாவே சந்தோஷம் சந்தாங்கரண்ட கேமதி இவகேம் மந்திரி ஒரு குடாக் பலதாய் யோஜனா தம்மா எதிர்பார்க்கலே மகாச்சாரிய ஆசுமார சிங் மந்திரித்துமா சந்தாங்கருப்பாக்காரேட் அப்பட்டா அது அவசியம் வேண்டே மே ரடட்டு இயல பிரமித்தியுக்த கார்மிக தாட்சண பூணு ஆயத்தனம் தே அப்பி கம்மல தேசபாலனை கரண ஆயட்டிட்ட விதின கோட்டு அப்பட்ட நிதரம அஹாண்ட லபினதே அத்தமாய் ஒய அரின் மே மே அத்தரல தம்ள திவன பாசல் கொண்டாகில்லா கிம் தக்கின கோட்டு ஏ ஜனதாவை கீனா மெத்தனை உறுத்திய பூணு மத்தியஸ்தானே அதாமு கீழே மேக ஹொந்த அதாசக்கு கீனாவேன்ட்ட புழுவா நமுத் உறுத்திய புகுணுவ சம்பந்தே மேராட்டே திபின்னு தவமாத் எக்தர ஆக்காரேக்கிட்ட நிஷேதனீய ஆகல்ப தவமாத் தவமாத் மூலிகாத்துவே தியன்னி ஹொந்தாய் கீழ ஹிதான்னி பிரமுகாத்துவேலா சலக்கியுத்துவை சலக்கான்னி பாசல் அத்தியாபனே சஹா விஸ்வவித்யாலய அத்தியாபனி நமது முழு லோகேம் அதை கல்பனாக்கல்ல திபேனுவா රටවල් දියුණු කරන්නට නම් ආර්ථික සමෘද්ධිය අත්පත් කර ගන්නට නම් මානව සංවර්ධනයක් අත්පත් කර ගන්නට නම් මේ ශාස්ත්‍ර වගේම ශිල්ප අංශයෙන් මේ ජනතාව මේ දූදරුවන් සන්නද්ධ කරන්න අවශ්‍යයි. ඒ සඳහා මාර්ග වෙලා තිබෙන්නේ මේ නිපුණතා සංවර්ධනය සහ වෘත්තීය පුහුණුව කියන කාරණය. එම නිසා අපිට මේක මගේ පුද්ගලික අදහස ගමක් ගමක් පාසා මේ ග්‍රාම නිලධාරී කාර්යාලයේ තියෙන වගේ මේ වෘත්තීය පුහුණු මධ්‍යස්ථාන අවශ්‍ය වෙන්නේ නැහැ. අපේ කුඩා රටක් අපිට කළමනාකරණය කරගන්න පුළුවන් ජනගහනයක් ඉන්නවා. අපේ මාර්ග පද්ධතිය හොඳයි, සන්නිවේදන පද්ධතිය හොඳයි. අද අපට අවශ්‍ය වෙලා තිබෙන්නේ මේ ඉහළ පෙළේ ආයතන කිහිපයක්.
ඕඩර් ප්ලීස්. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා මුල් අස්රෙන්ට පැමිණෙනවා.
කතානායකතුමනි, අපි සඳහන් කරමින් හිටියේ වෘත්තීය පුහුණු ආයතන අපි සකස් කරගෙන යද්දී විශේෂයෙන්ම මේ විධිමත් අධ්‍යාපනය ලබා දෙන කාර්මික අධ්‍යාපන ආයතන සියදහස් ගාණක් මේ රට අවශ්‍ය වන්නේ නැහැ. අපි හිතමු අපේ රටේ අපි 25ක් පවත්වාගෙන යනවා. ඒවා ඉහළම මට්ටමින් අපි පවත්වාගෙන යා යුතුව තිබෙනවා. එහිදී අපි උදාහරණයට ගන්නට ඕනි මේ සම්බන්ධයෙන් විශිෂ්ට භාවයක් අත්පත් කරගෙන තිබෙන රටවල් කොහොමද වැඩ කරලා තියෙන්නේ කියලා. ඒ රටවල් අපි හැටියට මුල්ම ලැයිස්තුවේ තිබෙනවා ජර්මනිය, කොරියාව, චීනය, ජපානය, එක්සත් ජනපදය වගේ රටවල්. ඒ රටවල් වල ඒ ක්‍රම ඒ ආකාරයම යාන්ත්‍රිකවම අපේ රට ගලප්පා ගන්න බැරි වුණත් ඒවා මූලධර්ම සහ ඒවා ඒ පිටිපස තිබෙන දර්ශනය අපිට උකහාගෙන මේවා දියුණු කරන්න පුළුවන්. ඒ අනුව දැනට ජර්මානු කාර්මික අභ්‍යාස ආයතනය ප්‍රධාන ආයතනය රත්මලානී ගල්කිසි තිබෙනවා. මේ පනත අදාළ වෙන්නේ ආයතනයටයි. ඒ වගේම මේ වන විට සෑහෙන කාලයක් තිස්සේ ඉල්ලා සිටපු මේ ගැන විවිධ පරිෂදයන්හි අදහස් මතු කරපු ආකාරයට උතුරු පළාතේ දැන් ජර්මානු කාර්මික අභ්‍යාස ආයතනය පටන් අරගෙන තිබෙනවා. අපේ ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා උදේ කතා කරලා කිසියම් ආකාරයට මේ ප්‍රයෝජනය පිළිබඳ සැකසංකා මතුවෙන ආකාරය අදහස මතු කළත් අපි කියන්න කැමතියි දැනටත් 150කට අධික ශිෂ්‍ය සංඛ්‍යාවක් එහි ශිල්ප සතර හදාරනවා. ඒවැ තත්ත්වය දියුණු කරන්නට නේවාසික ගාහර පහසුකම් වැඩි කරන්නට යනාදී වශයෙන් රජයේ මුදල් වෙන් කරලා තිබෙනවා. ඒ කටයුතු ආරම්භ කරලා තිබෙනවා. ඉදිරි කාලයේදී අපි බලාපොරොත්තු වෙන්නේ මාතර ජර්මානු කාර්මික අභ්‍යාස ආයතනය ආරම්භ කරන්නට. ඒ වගේම අමාත්‍යතුමා උදේවරුවේ ප්‍රකාශ කළා ලංකාවේ අඩුම තරමේ පළාත් 9 ආවරණය වන ආකාරයටවත් මේ වගේ ඉහළ ගණයේ ඉහළ පෙළේ ජාත්‍යන්තර ප්‍රමිතියක් තිබෙන පිළිගැනීමක් තිබෙන මේ ජර්මානු තාක්ෂණ කාර්මික ආයතන 9ක්වත් අපේ රටේ ස්ථාපනය කරන්න. ඒ වගේම තමයි මේවායේ විභාග පැවැත්වීම වගේ දේවල් විධිමත් කරන්නටත් එසේම දිගින් දිගට මතු කරපු කාරණාවක් තමයි මේ ආයතන දේශපාලනීකරණය කරන්නට එපාය කියන කාරණය. ඒ සම්බන්ධයෙන් අපි දැඩි අවධානයකින් කටයුතු කරනවා. දැන් මේ වගේ පනතක් සකස් කරලා මේගේ ආයතනයක් මේ වගේ නෛතික විහිවකට ඇතුළත් කරන්න කියන ඉල්ලීම ඇත්තෙම දේශපාලන අංශවලින් ප්‍රතිපත්ති සම්පාදක අංශවලින් ආව වගේම කෝප් කමිටු වගේ තැන්වලත් කිව්වේ මේ වගේ ආයතන මේ වගේ පනතක් යටත් කරන්න කියලා. ඒ වගේ පනතක් හදනකොට ඇත්ත වශයෙන්ම අමාත්‍යවරයෙක් වගේ කියන සහ ඒ පාලක සභාවක් වගේ දේවල් පත් කරන්නට වෙනවා. දැන් ඒ පත් කිරීම දේශපාලනීකරණය කිරීමක් හැටියට අඳුරා ගන්නට එපායි කියන එක අපි කියනවා. නමුත් ඇත්තෙන්ම මේ පත් කරන අධ්‍යක්ෂකවරුන්ගේ සුදුසුකම් තියෙන්න අවශ්‍යයි. ඒ කාරණේ අපි පිළිගන්නවා. ඒ නිසා තමයි ඇත්තෙන්ම මේ අමාත්‍යවරයා විසින් පත් කළත් ඒ පත් කරන අධ්‍යක්ෂකවරු විශේෂයෙන් මෝටර රථ කාර්මික ක්ෂේත්‍රය, විදුලි ක්ෂේත්‍රය, ඉලෙක්ට්‍රොනික ක්ෂේත්‍රය, මූල්‍ය ක්ෂේත්‍රය, නිපුණතා සංවර්ධන ක්ෂේත්‍රය වගේ ක්ෂේත්‍ර ගණනාවකින් පත් වෙන්න ඕනි කියලා අපි යෝජනා කරන්නෙම මේවා නිකම්ම අධ්‍යක්ෂවරු මේවට පත් කිරීම වළක්වන්නටයි. එම නිසා ඒ අත්‍යවශ්‍ය වෙනස්කම් ටික කරලා තමයි අපි මේ ආයතනය නිසි පරිදි ස්ථානගත කරන්නේ කියන කාරණාව අපි දැනුම් දෙන්නට කැමතියි. ඒ වගේම වෘත්තීය පුහුණු අමාත්‍යාංශය, නිපුණතා සංවර්ධන අමාත්‍යාංශය මේ තාක්ෂණ ආයතන වලට පමණක් අපි මේ වැඩ කටයුතු සීමා කරන්නේ. මේ කිසියම් අධ්‍යාපන මට්ටමක් ලබාගෙන NUIQ සහතිකයක් ලබාගෙන මේ සහතික ලබා ගන්නා පිරිස දිරිමත් කරන්න අතරම රටේ වෘත්තීය ක්ෂේත්‍රයන් විශාල ප්‍රමාණයක් ඒක වර්ධනය වෙනවා. සමහර රැකියා ක්ෂේත්‍ර සමහර දේවල් කාලයාගේ ඇවෑමෙන් ඉතිහාස වේදිකාවෙන් බැහැල යනකොට අලුත් රැකියා මතු වෙනවා, අලුත් වෘත්තීන් මතු වෙනවා. මේවා ගැන සොයා බලමින් වෘත්තීය අධ්‍යාපන කොමිෂන් සභාව ඒ දෛනික අවශ්‍යතාවන් මොනවාද කියලා හරියට තක්සේරු කරලා ඒවාට අදාළ පාඨමාලා සකස් කරන්නට විශේෂයෙන්ම අපි ආයතනය කැපේලා වැඩ කරනවා. දැන් මේ කාලේ අමාත්‍යාංශය වැඩ කරගෙන යනවා. මුළු ලංකාව පුරාම මේ ක්ෂේත්‍රයට ප්‍රවිෂ්ට වෙන ඒ තරුණ තරුණියන් තරුණ වෘත්තිකයන් අඳුනගෙන ඒ අයට අදාළ කරන අවශ්‍ය කරන පුහුණුව ලබා දීලා අපි අර ගැප් ෆිලින් කියලා කියනවා මේ වෘත්තික ආයතනයත් ඒ සහතිකයත් අතර කිසියම් තව මොකක් හරි න්‍යායික දැනුමක් අවශ්‍ය නම් කෙටි කාලීන පාඨමාලාවක් ලබා දීලා ඒ කටයුත්තත් අවසන් කරලා ඉවර වෙලා ලෝකයේම තියෙන ශ්‍රම වෙළඳපොළට අවශ්‍ය කරන්නා වූ නිපුණතාවන්ගෙන් සහිත වූ ඒ වෘත්තිකයෙක් බිහි කිරීම අපගේ අමාත්‍යාංශයේ අරමුණයි. ඒ වෙනුවෙන් අමාත්‍යාංශයේ විශාල වැඩපිළිවෙලක් අපි කරගෙන යනවා. මේ අමාත්‍යාංශයට විශේෂ සැලකිල්ලක් රජයේ දක්වලා තිබෙනවා. විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරලා තිබෙනවා. අපි ඒවා ලොකු කාර්යක්ෂමතාවකින් යුතුව වියදම් කරලා මේ ක්ෂේත්‍ර දියුණු කරලා තිබෙනවා. ඉදිරි කාලයේදී තවත් අලුත් වැඩසටහන් රාශියක් මේකට ඉදිරිපත් කරලා මේ ක්ෂේත්‍රය දියුණු කරන්නට අපි වැඩ කටයුතු කරගෙන යනවා කියන එක මතක් කරන්න කැමතියි. ඒ වගේම මන්ත්‍රීවරු කීප දෙනෙක්ම කතා කළා, මමත් උත්තර දුන්නා. කාර්මික අධ්‍යා කාලය අවසානයි. විමාන මන්ත්‍රීතුමාට මම උත්තර දුන්නා. හොඳයි, මගේ කාලය අවසාන වුණ නිසා මේ බොහොමයක් යෝජනා අපි සංශෝධන හැටියට ඉදිරිපත් කරලා තියෙනවා කියන මතක් කරමින් මගේ වචන ස්වල්පයෙන් මෙතකින් අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි.
හොඳයි, අද ව්‍යාපාර පත්‍රයේ කුඩු පළවෙනි අංකය අනුව සුවදාස ජාතික ක්‍රීඩා සංකීර්ණයේ අධිකාරිය සංශෝධන පනත් කැටුම්පත දෙවෙනිවර කියවීම සභාව එකඟද?
ආයේ
කාර්ක සභා අවස්ථාව පළවෙනි වගන්තිය සභාවකඟද?
ආයි.
දෙවෙනි වගන්තිය සභාවකඟද?
ආයි.
තුන්වෙනි වගන්තිය සභාවකඟද?
ආයි.
හතරවෙනි වගන්තිය සභාවකඟද?
ආයි.
පස්වෙනි වගන්තිය සභාවකඟද?
ආයි.
හයවෙනි වගන්තිය සභාවකඟද?
ආයි.
හත්වෙනි වගන්තිය සභාවකඟද?
ආයි.
අටවෙනි වගන්තිය සභාවකඟද?
ආයි.
ප්‍රඥාත්ත්‍ය වගන්තිය සභාවකඟද?
ආයි.
නාමය සභාවකඟද?
ආයි.
පාර්ලිමේන්තු යලි රැස්වේ පනත් කෙටුම්පත කාර්ක සභාවේදී සලකා බලා සංශෝධන රහිතව සම්මත කරන ලද බව දන්නුම් කැවැත්තෙමි.
ගරු නියෝජක තනායකතුමනි, පනත් කෙටුම්පත දැන් තුන්වෙනි වාරයේ කිය යුතුයි යෝජනා කරන්නේ.
තුන්වෙනි වාර කියවීම සභාව එකඟද?
අයි.
සුගදාස ජාතික ක්‍රීඩා සංකීර්ණ අධිකාරිය වරහන් ඇතුලේ සංශෝධන පනත් කෙටුම්පත තුන්වැනි වර කියවා සංශෝධන රහිතව සම්මත කරන ලද බව දැන්වත් කැමැත්තෙමි. න්‍යායපත්‍ර අංක 2 ලංකා ජර්මන් කාර්මික අභ්‍යාස ආයතන පනත් කෙටුම්පත දෙවැනි වර කියවීම සභාව එකඟද?
ආයි.
කාර්ක සභා අවස්ථාව
පළවෙනි වගන්තිය සභාව එකඟද?
අයි.
දෙවෙනි වගන්තිය සභාව එකඟද?
අයි.
තුන්වෙනි වගන්තිය සභාව එකඟද?
අයි.
හතරවෙනි වගන්තිය සභාව එකඟද?
අයි.
පස්වෙනි වගන්තිය සභාව එකඟද?
අයි.
හයවෙනි වගන්තිය සභාව එකඟද?
අයි.
හත්වෙනි වගන්තිය සංසද ඉදිරිපත් කිරීම ගෞරව ඇමතුමා.
නියෝජ්‍ය කතානායකතුමනි, හත්වෙනි වගන්තිය 21 වෙනි පේලියේ සිට 24 වෙනි පේලිය දක්වා පේලි ඒ පේලි දෙකද ඇතුළත්ව ඉවත් කොට ඒ වෙනුවට පහත දක්වන කොටස ආදේශ කරන්න. සඳහන් කරනු ලබන මෝටර් රථ හෝ කාර්මික ඉංජිනේරු ශාස්ත්‍රයේ, විදුලි හෝ ඉලෙක්ට්‍රොනික ශාස්ත්‍රයේ, මූල්‍ය ශාස්ත්‍රයේ, නීති ශාස්ත්‍රයේ, නිපුණතා සංවර්ධන සහ වෘත්ති අධ්‍යාපන ශාස්ත්‍රයේ සහ ව්‍යවසායකත්ව ශාස්ත්‍රයේ සුදුසුකම් ලත් තැනැත්තන් විය යුතු තැනැත්තන් අතරින් විසි දෙවැනි පේලිය ඉවත් කර ඒ වෙනුවට පහත දක්වන කොටස ආදේශ කරන්න. හත නිල බලයෙන් පත් වූ මණ්ඩලයේ සෑම සාමාජිකයම
සංශෝධන සහිතව හත්වෙනි වගන්තිය සභාවද?
අයි.
අටවෙනි වගන්තිය?
අයි.
නවවෙනි වගන්තිය?
අයි.
දහවෙනි වගන්තිය සභාවද? 11 වගන්තිය?
අයි.
12 වගන්තිය?
අයි.
13 වගන්තිය?
අයි.
14 වගන්තිය?
අයි.
15 වගන්තිය?
අයි.
16 වගන්තිය?
අයි.
17 වගන්තිය?
අයි.
18 වගන්තිය?
අයි.
19 වගන්තිය?
අයි.
20 වගන්තිය?
අයි.
21 වගන්තිය?
අයි.
22 වගන්තිය?
අයි.
23 වගන්තිය?
අයි.
24 වගන්තිය?
අයි.
25 වගන්තිය?
අයි.
26 වගන්තිය?
අයි.
27 වගන්තිය?
අයි.
28 වගන්තිය?
අයි.
29 වගන්තිය?
අයි.
30 වගන්තිය?
අයි.
31 වගන්තිය?
අයි.
32 වගන්තිය? 33 වගන්තිය?
අයි.
ප්‍රඥප්තිය වගන්තිය සභාව එකඟද?
අයි.
පූර්විකාව සංශෝධන ඉදිරිපත් කිරීම
පූර්විකාව 10 පේලියේ සිට 20 වෙනි පේලිය දක්වා පේලි ඒ පේලි දෙක දතුලත්ව ඉවත් කොට ඒ වෙනුවට පහත දක්වන කොටස ආදේශ කරන්න. ගමනාගමන මණ්ඩලයට පවරුන් ලැබූ හේයින්ද 2005 අංක 27 දරන ශ්‍රී ලංකා ගමනාගමන මණ්ඩල පනත මගින් 1978 අංක 19 දරන ශ්‍රී ලංකා ප්‍රවාහන මණ්ඩල පනත ඉවත් කරනු ලැබූ හේයින්ද එහි ප්‍රතිඵලයක් ලෙස ලංකා ජර්මානු කාර්මික අභ්‍යාස ආයතනයේ පරිපාලනීය ප්‍රවාහන අමාත්‍යාංශයට පවරු ලැබූ හේයින්ද සියලු වෘත්තීය සහ තාක්ෂණික පුහුණු ආයතන එකම අමාත්‍යාංශක විෂයපත යටතේ පරිපාලනය කිරීම රජයේ ප්‍රතිපත්තිය වන බැවින් ඊට අනුකූලව ලංකා ජර්මානු කාර්මික අභ්‍යාස ආයතනය ප්‍රවාහන අමාත්‍යාංශයෙන් යෞවන කටයුතු සහ නිපුණතා සංවර්ධන අමාත්‍යාංශයට මාරු කරනු ලැබූ හේයින්ද
සංශෝධන සහිතව පූර්විකාව සභාව එකඟද?
අයි.
නාමය සභාව එකඟද?
අයි.
පාර්ලිමේන්තුව රැලි ඇස්වේ පනත් කෙටුම්පත කාර්ක සභාවේ සලකා බලා සංශෝධන සහිතව සම්මත කරන ලද බව දන්නු කැමැත්තෙමි. ගරු අමාත්‍යතුමා,
ගරු කතානායකතුමනි, ලංකා ජර්මානු කාර්මික අභ්‍යාස ආයතනයේ පනත් කෙටුම්පත තුන්වෙනි වර කියවා සංශෝධන සහිතව
පනත් කෙටුම්පත දැන් තුන්වෙනි වර කීමට ඔබතුමාට යෝජනා කරන්න සිද්ධ වෙනවා.
යෝජනා කරන්න පනත් කෙටුම්පත තුන්වෙනි වර කියවා සංශෝධන සහිතව තුන්වෙනි වර කීමට ඉදිරිපත් කර.
ඔබතුමාගේ තුන්වෙනි වර කීම සභාවකංගද?
අයි.
ලංකා ජර්මානු කාර්මික අභ්‍යාස ආයතනය පනත් කෙටුම්පත තුන්වෙනි වර කියවා සංශෝධන සහිතව සම්මත කරන ලද බව දන්නවුන් කැමැත්තෙමි.